சீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லியிருக்கிறவரே. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வசனத்தை வாஞ்சியோடு கேட்கிற இந்த அருமையான சகோதரனை சகோதரியை கர்த்தர் உம்முடைய பூரண சமாதானத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபைங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பலவிதமான பணி செய்கிற உடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கையின் பிரயாசங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய முயற்சிகளிலே பலனிலேயே என்று யாராவது சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். சரியான உதவியாளர்களை ஆண்டவரே, சரியான நண்பர்களை கொடுத்து கர்த்தர் கரம் பிடித்து வழி நடத்தியிருளும். எப்பொழுதும் கோபப்படுகிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய மூர்க்கத்தினாலே குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய அன்பை உணர்ந்து உம்முடைய நீடிய பொறுமையை கற்றுக்கொண்டு மற்றவர்களிடத்திலே பொறுமை உள்ளவர்களாக மாற நீரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுபாவ அன்பில்லாத சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. கணவனை நேசிக்க முடியாத மனைவிமார், மனைவியை நேசிக்க முடியாத கணவன்மார், பிள்ளைகளை நேசிக்க முடியாத பெற்றோர், பெற்றோரை நேசிக்க முடியாத பிள்ளைகள், இவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவருடைய இருதயங்களிலே அன்பென்னும் விதையை தூவ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரடு முரடான பகுதிகளிலேயும் ஆண்டவரே அதை பண்படுத்தி அன்பு விளைய கிருபையை தாரும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய உம்முடைய அன்பை நீர் அவர்களுக்கு தாரும் ஐயா. உம்முடைய அன்பை உம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள, உம்முடைய அன்புக்கு தங்களை அடிமைகளாக அர்ப்பணிக்க நீரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு தேவையான பண சகாயத்தை தாரும். வேலை செய்கிறவர்கள் உண்மையோடு முத்தமத்தோடு வேலை செய்ய கிருபை தாரும். எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் குடும்பத்தின் நபர்களையும் வேலை செய்கிறவர்களையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பொருட்களாய் கிடைக்க நீரை கிருபை தாரும். திட்டமிட்டபடி பணியை செய்து முடிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணும். அப்படியே பாவ சோதனைகளிலே போராடி கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கைமாருக்காக, பெரியவர்களுக்காக, வயோதிபர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்காக உண்மையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் பற்பல விதமான சூழ்நிலைகளிலே அப்படி முடியாமல் சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்தள்ளும். உடைய வசனங்களினாலே அவர்களை இடைகட்டும். தூய ஆவியின் வல்லமையை அனுதினமும் அனுபவிக்க கிருபை தாரும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் மகனே மகளே இது வழி இதிலே நட என்கிற மெல்லிய சத்தத்தை அவருடைய காதுகள் கேட்கட்டும். அப்பா, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் நீரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காது வலியினாலே, கண்களிலே பிரச்சனைகளினாலே, தொண்டை வலியினாலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தரலும். ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று கேட்கிறோம். விசுவாசத்தோடு இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிற இந்த சகோதரனை சகோதரியை கர்த்தர் தொட்டு அவர்களுக்கு ஒரு அற்புதமான விடுதலையை கொடுத்து தங்களுடைய பணிகளை சந்தோஷமாய் தொடர கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விபத்திலே அகப்பட்டு தப்பித்துக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எடுக்கிற சிகிச்சைகளை ஆசீர்வதித்தலும். சீக்கிரமாக பூரண சுகம் பெற்று வேலைக்கு திரும்ப கிருபையை தாருமையா. தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆறுதலை சமாதானத்தை தந்தவர்களை காத்துக்கொள்ளும். இந்த வாரம் முழுதும் எங்களோடு கூட தங்கியிருந்தாலும் இந்த வாரத்திலே பிரசவிக்கிற ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற பலனையும் சத்துவத்தையும் தாரும். சரியான மருத்துவ உதவியை ஏற்ற நேரத்திலே கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். எல்லாவற்றையும் நீர் நன்மையுமாய் செம்மையுமாய் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தங்கள் பிறந்த நாட்களை திருமண நாட்களை அனுசரிக்கிறவர்களையும் அதற்காக உமக்கு நன்றி செலுத்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக ஆவலோடு காத்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்று ரோமர் 1:6 முதல் சிந்திப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 1:6, அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களுமாகிய உங்களையும். அழைக்கப்பட்டவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் அழைக்கப்பட்டவர்கள்? யார் யார் அவருடைய அழைப்பை காதுகளிலே கேட்டார்களோ அவர்கள்தான் அழைக்கப்பட்டவர்கள். யோவான் 10:27 இயேசு மிக தெளிவாக, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று கூறியிருக்கிறார். நீங்கள் வேறு யாரையாவது பின்பற்றி போய்க் கொண்டிருப்பீர்கள் என்றால், வேறு எதையாவது பின்பற்றிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் இன்னமும் அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை. நீங்கள் அவருடைய ஆடுகளிலே ஒன்று அல்ல. அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின் செல்லுகிறவர்களே அவருடையவர்கள். தெரிந்தெடுத்தலை குறித்து நாம் வாக்குவாதம் செய்ய வேண்டியதில்லை. தெரிந்தெடுத்தல் என்றால் அவர் அழைக்கிறார், நீங்கள் பதில் சொல்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு பதில் கூறுவீர்கள் என்றால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோடு இருக்கிறீர்கள், அதாவது கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவர்கள். பவுலப்போஸ்தலன் ரோம திருச்சபை மக்கள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து உறுதி கூறுகிறார். டாக்டர் ஜேம்ஸ் என்பவர் ரோமர் நிருபத்திற்கு முகவுரையாக கூறும்பொழுது இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியங்கள், பவுலப்போஸ்தலன் வேதத்திற்கு இணைந்து போகும் ஒரு செய்தி வைத்திருக்கிறார். அந்த செய்தி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. அந்த செய்தி சர்வலோகத்திற்கும் உரியது. அந்த செய்தி விசுவாசத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்குரியது. இதை யாருக்கு எழுதுகிறார்? 2 பாருங்கள், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்கிறார். தேவ பிரியரும் என்று சொல்வது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லையா? தேவன் ரோமாபுரியில் உள்ள அந்த விசுவாசிகளை நேசித்தார். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்பொழுது அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று பொருள்படுகிறது. இதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் கொடுக்கும் பெயர். பரிசுத்தவான் என்று சொல்லும்பொழுது அவன் உயர்த்தப்பட்டவன் அல்ல. பரிசுத்தவான் என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறவர். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தவானாகிறான். இந்த உலகத்திலேயே மக்களை இரண்டு வகையாக மட்டுமே பிரிக்க முடியும். ஒன்று பரிசுத்தவான்கள், இரண்டாவது அப்படி ஆகாதவர்கள். நீங்கள் பரிசுத்தவான் என்றால் இயேசுவை விசுவாசித்திருக்கிறீர்கள். உங்களுடைய குணநலன் உங்களை பரிசுத்தமானாக்குகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் வைக்கிற விசுவாசமே நீங்கள் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்ற உண்மையே உங்களை பரிசுத்தமானாக்குகிறது. தன்னை குறித்து பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 3 வசனத்தின் பின்பகுதியிலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறார். இது அவர் பொதுவாகவே எந்த திருச்சபைக்கும் எழுதும்பொழுது எழுதும் ஒரு வாழ்த்து செய்தியாய் இருக்கிறது. கிருபையும் என்று சொல்வது யூதரல்லாத மக்கள் பயன்படுத்தும் ஒரு வார்த்தை. சமாதானம் என்பது யூத மக்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்து பயன்படுத்தும் வார்த்தை. அவை இரண்டையும் சேர்த்து இங்கே பவுல் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறார். ரோமர் 1:8 பாருங்கள், உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசிகளாய் மாறுகிறார்கள் என்ற செய்தி ரோம சாம்ராஜ்யம் முழுவதற்கும் கடந்து சென்றிருக்கிறது. ரோம அதிபதியாய சீசரையும் அசைத்திருக்கிறது. பின்னான காலங்களிலே கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் துன்புறுத்துதல் ஆரம்பமானது. இங்கே சொல்லும்பொழுது உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்கிறது என்கிறார். அருமையானவர்களே, உங்கள் திருச்சபையின் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சியை குறித்து யாராவது கேள்விப்பட்டிருக்கிறார்களா? அந்த சாட்சி இன்றைக்கும் தகுதியுடையதாயிருக்கிறதா? ஆரம்பத்திலே ரோம திருச்சபைக்கு இருந்த சாட்சியை கவனித்தீர்களா? எத்தனை அற்புதம் பாருங்கள். ரோமர் 1:9, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். 3 வசனத்திலே சொல்லும்பொழுது தேவனுடைய சுவிசேஷம் என்று கூறினார். 9 வசனத்திலே தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என்று கூறியிருக்கிறார். பவுலப்போஸ்தலன் ஒரு நீண்ட ஜப அட்டவணை வைத்திருந்தார். அப்போஸ்தலனாய் பவுலுடைய நிருபங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தனியாக ஒரு குறிப்பேட்டிலே யார் யாருக்காகவெல்லாம் அவர் ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் என்று சொல்கிறார் என்ற பட்டியலை எடுப்பீர்கள் என்றால் அது மிக நீண்ட ஒரு பட்டியலாய் இருக்கும். இங்கே சொல்லும்பொழுது ஜபம் பண்ணும் பொழுதெல்லாம் இடைவிடாமல் ரோம திருச்சபையின் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன் என்கிறார். அது மட்டுமல்ல, 12 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றும் சொல்கிறார். பவுல் ஒரு நல்ல பிரயாணத்திற்காக ஜெபிக்கிறார். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே ரோமாபுரிக்கு அவர் சென்ற பயணத்தை குறித்து நாம் வாசிப்போம் என்றால் அது ஒரு நல்ல பிரயாணம் என்று சொல்ல முடியாது. அவர் ஒரு கைதியாக ரோமாபுரிக்கு செல்கிறார். செல்லும் வழியிலே கடலிலே புயலிலே மாட்டிக்கொண்டார்கள். கப்பல் உடைந்து விட்டது. மெலித்தா தீவிலே ஒரு விரியன் பாம்பு கடித்து விட்டது. என்றாலும் அது ஒரு நல்ல பிரயாணம்தான். ஆனால் குறிப்பாக அவருடைய உள்ளத்திலே இருந்த காரியம் தேவனுடைய சித்தத்தினாலே ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் என்றுதான் விரும்பினார். தேவனுடைய சித்தத்தினாலேயே ரோமாபுரிக்கு சென்றார் என்றும் சொல்லலாம். ரோமர் 1:10 நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ரோமாபுரிக்கு அவர் செல்ல விரும்பியதன் நோக்கம் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஆம், கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதை குறித்து பவுல் எப்பொழுதும் விருப்பமுள்ளவராய் இருந்தார். ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை விரும்பாமல் இருக்கும்பொழுது முதலாவது அவர் ஒரு திருச்சபையின் போதகராயிருப்பார், பின்னர் நிர்வாகி ஆவார், அதன்பின் முன்னேற்ற பணியிலே ஈடுபடுவார், இறுதியாக அவர் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதையே நிறுத்திவிடுவார். பல ஊழியக்காரர்கள் ஆரம்பத்திலே அந்த அளவிற்கு வசனத்தை போதிக்க ஆரம்பித்து பின்னர் ஊழியத்தின் பின்பகுதியிலே வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லவே வாய்ப்பில்லாதவர்களாய் போய்விடுகிறார்கள். ஒரு ஊழியக்காரர் சொல்லும்பொழுது நான் பிரசங்கிப்பதை அவ்வளவாக விரும்புகிறதில்லை என்று சொன்னாராம். சகோதரனே, அப்படி யாராவது இருப்பீர்கள் என்றால் ஊழியத்தை விட்டு வெளியேறிவிடுங்கள். கர்த்தருடைய ஊழியத்திலே உங்களுக்கு எந்த ஒரு பங்கும் தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதை விரும்புகிற ஒருவராயிருந்தால் நீங்கள் ஊழியத்தை தொடரலாம். ரோமாபுரிக்கு செல்வதற்கான மற்றொரு காரணத்தை 11 வசனத்திலே சொல்கிறார். பாருங்கள், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறபடியினாலே. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் பவுலப்போஸ்தலன் சில காரியங்களை ரோமாபுரியின் திருச்சபை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த விசுவாசிகளும் சில காரியங்களை பவுலப்போஸ்தலனுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையினாலே இரண்டு பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரர்கள் பலர் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கலாம். ஊழியத்திற்காக சென்ற இடத்திலே சந்தித்த மக்கள் மூலமாக இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருப்பார்கள். ரோமர் 1:13 வசனத்தை பாருங்கள். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ரோமாபுரிக்கு அவர் வர யோசனையாயிருந்தபொழுது தடை உண்டாயிற்று. ரோமாபுரி திருச்சபையிலே இருந்த இந்த விசுவாசிகளிலே பலர் பவுலப்போஸ்தலன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்தான். ரோம சாம்ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளிலே அவர்களை சந்தித்தபொழுது அவ்வாறு அவர்கள் கர்த்தருக்குள்ளே வழிநடத்தப்பட்டார்கள். இங்கே சொல்லும்பொழுது உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு என்று சொல்கிறார் அல்லவா? அது ஆத்ம ஆதாயமாக இருக்காது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய ஆவியின் கனியை குறித்து சிந்தித்திருக்கலாம். இந்த ஆவியின் கனியை குறித்து கலாத்தியர் 5:22-23 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 1:3 அடுத்த 3 வசனங்களிலேயும் தன்னை குறித்த 3 காரியங்களை பவுல் எழுதியிருக்கிறார். முதலாவதாக 14 வசனத்திலே சொல்லும்பொழுது கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன் என்கிறார். கிரேக்கரும் மற்ற அந்நியரும் என்று இரண்டு வகையான பிரிவை சொல்கிறார். கிரேக்கர்கள் இவ்வாறு மனுக்குலத்தை பிரித்தார்கள். ஏனென்றால் கிரேக்கர்கள் கலாச்சாரம் மிக்கவர்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள், நாகரீகம் உள்ளவர்கள். அந்நியர்கள் என்று அவர்கள் சொல்லும்பொழுது மற்ற எல்லா மனுக்குலத்தையும் அது குறிக்கிறதாயிருக்கிறது. அந்நியர் என்று சொல்லும்பொழுது கடவுளை அறியாதவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அந்த கூட்டத்தை குறிப்பிடுகிறது. உண்மையை சொல்லப்போனால் இது தவறான ஒரு விளக்கம்தான். ஆனால் இது ரோமர்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே எல்லா மனுக்குலத்தையும் குறிப்பிடும் வார்த்தைகளாய் இருக்கிறது. முதலாவது பவுல் சொல்கிறார், நான் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் கடனாளியாயிருக்கிறேன். அவர் எப்படி கடனாளியானார்? அங்கே கடையிலே ஏதாவது பொருட்களை வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் இருந்து கடனாளியானாரா? இல்லை பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டிய தன்னுடைய பொறுப்பிலே இதுவரைக்கும் அவர் ரோமாபுரியிலே அந்த ஊழியத்தை நிறைவேற்றாதபடியினாலே தான் கடனாளி என்று சொல்கிறார். ஏனென்றால் அந்த அளவிற்கு கர்த்தருடைய கிருபையை நிறைவாய் அவர் பெற்றிருந்தார். அப்போஸ்தலன் பவுல் தேவனை அறியாத மனுக்குலத்திற்கு தன்னை கடனாளியாய் உணர்ந்தார். அநேகர் தங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை குறித்து சொல்லும்பொழுது நான் கர்த்தருக்கு கடனாளி அல்ல, நான் எல்லாவற்றையும் சரியாக செலுத்துகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மை சுற்றி இருக்கிற இன்றைய உலகத்திற்கு உண்மையாகவே நாம் கடனாளிகளாய்த்தான் இருக்கிறோம். சுவிசேஷம் உலகத்திற்கு வந்து 2000 ஆண்டுகள் ஆனாலும் எல்லா இடங்களிலேயும் சுவிசேஷம் போய் சேரவில்லை. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர் 2 பேர் துருக்கி நாட்டிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று சொல்லி ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்தபொழுது அங்கே எல்லா எழுத்துக்களும் துருக்கி மொழியிலேயே எழுதப்பட்டிருந்தது. அவர்களால் எதையுமே புரிந்து வாசிக்க முடியவில்லை. சற்று தொலைவிலே பார்க்கும்பொழுது கொக்கோ கோலா என்ற விளம்பர பலகையை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்ட காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகத்திலே எல்லா பகுதிகளுக்கும் அறிவிக்க 2000 ஆண்டுகள் ஆனாலும் இன்னமும் வேலை முடியவில்லை. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தான் உருவான இந்த கொக்கோ கோலா நிறுவனமானது உலகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் தன்னுடைய விளம்பர பலகையை வைத்துவிட்டதே என்று வியந்தார்களாம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து 100 மைல் சுற்றளவிலே கூட எல்லா மக்களும் இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லையே. எனவே நாம் ஒவ்வொருவருமே சுவிசேஷத்திற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த காரணத்தினாலேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு செல்ல வாஞ்சித்தார். சில வருடங்களுக்கு முன்னதாக வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் தங்கள் வீடுகளிலே அல்லது தங்கள் கடைகளிலே அல்லது தங்கள் கிராமங்களிலே விளம்பர பேனர்களை வைக்கும்படியாக ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அநேகர் அதை பார்த்து வானொலி நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுதும் எங்களிடத்திலே இந்த நிகழ்ச்சிகளை குறித்த பிளெக்ஸ் பேனர் உண்டு. உங்கள் பகுதிகளிலே அதை நீங்கள் பயன்படுத்த விரும்புவீர்கள் என்றால் தயவு கூர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இருக்கிற இடங்களிலே நம்மை சுற்றி எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ள நம்மால் இயன்றதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னை குறித்து பவுல் சொல்கிற மற்றொரு காரியத்தை பாருங்கள். ரோமர் 1:15. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். 14 நான் கடனாளி என்று சொன்னார். இப்பொழுது அந்த கடனை நான் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் நான் ஊழியத்திற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். ரோமர் கருதிய நிருபத்திற்கு விளக்கம் கொடுக்கும் டாக்டர் ஜேம்ஸ் ஸ்டிஃப்லர் என்பவர் சொல்லும்பொழுது, தன்னுடைய நோக்கத்தை பொறுத்தமட்டிலேயும் பவுலே சிறந்தவர், ஆனால் அவருடைய சூழ்நிலையை பொறுத்து அவ்வாறு கூற முடியாது என்கிறார். பவுல் அப்போஸ்தலன் ஆயத்தமாக மட்டுமல்ல, அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வாஞ்சியோடும் இருந்தார். இன்றைக்கும் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலே அதிக வாஞ்சிய உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமானது. அதே நேரத்திலே அநேகர் கர்த்தரை அறியவில்லை என்பதை உணர்கிறோம், யோசிக்கிறோம். ஆனால் எந்த அளவிற்கு அது நம்முடைய வாஞ்சையாக மாறியிருக்கிறது? சற்றே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நேரத்தையும் நம்முடைய செல்வத்தையும் செலவு செய்யும் விதத்திலிருந்தே நாம் எந்த அளவு கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம் என்பதை கூறிவிடலாம். 16 தன்னை குறித்து அவர் சொல்லியிருக்கிற 3 காரியத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். மிக பழைய பிரதிகளிலே சுவிசேஷத்தை குறித்து என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய கிறிஸ்துவின் என்ற வார்த்தை காணப்படவில்லை. எனவே பவுல் தன்னை குறித்து சொல்லும்பொழுது நான் ஒரு கடனாளி என்று சொல்லுகிறார், நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார், நான் வெட்கப்படேன் என்றும் சொல்லுகிறார். நான் கடனாளி என்பது தன்னுடைய நிலையை அறிந்து ஒத்துக்கொள்வது. நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்வது அதற்கு நான் செய்ய வேண்டியதற்கு ஆயத்தம் என்பதை குறிக்கிறது. 3, நான் வெட்கப்படேன் என்று சொல்வது தன்னை தாழ்த்தி அந்த பணிக்கு அர்ப்பணிப்பதாகும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 3 ஊழியங்கள். ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது அட்மிஷன், ரெமிஷன், சப்மிஷன் என்று சொல்கிறார்கள். நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று ஏன் பவுல் சொல்கிறார்? பழங்கால எபேசு பட்டணத்தின் இடிபாடுகள் வழியாக நான் சென்றபொழுது பழைய பழங்கால பளிங்கு கற்களாலான கோவில்களை பார்த்தேன். ஆனால் 1st century எபேசு பட்டணத்திலே ஒரு ஆலயம் இல்லை. அந்த நாட்களின் உலக அதிசயங்களில் உண்டான தியானாளின் ஆலயம் இருக்கிறது, ஆனால் தேவாலயம் இல்லை. ஒருவேளை ரோமாபுரியில் இருந்த சில மனிதர்கள் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு செய்தியைத்தான் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், எனவேதான் அவர் ரோமாபுரிக்கு வரவில்லை என்று கூறியிருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கித்த செய்தியானது உலக பிரகாரமாக பெருமையோடு பேசக்கூடிய எந்த ஒரு கட்டிடத்தோடும் இணைக்கப்பட்டதாக இல்லை. ரோம் நகரை போல முக்கியமான நகரத்திற்கு அதை கொண்டு வருவதை குறித்து அவர் வெட்கப்படுகிறாரோ என்று பேசியிருக்கிறார்கள். எனவேதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்கிறார். சரி, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்கிறார்? இந்த 16-17 வசனங்கள் தான் ரோமர் நிருபத்தின் கருத்து வசனங்கள். நன்றாக கவனியுங்கள். அவர் ஏன் வெட்கப்படுவதில்லை என்றால், முதலாவதாக அது தேவனுடைய பலனாயிருக்கிறது. இந்த வல்லமை என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே டுனாமிஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையிலிருந்துதான் டைனமைட் என்ற வார்த்தை வந்தது. எனவே டுனாமிஸ் என்று சொல்லும்பொழுது வல்லமையை குறிக்கிறது. மார்வின் வின்சென்ட் என்பவர் இதை குறித்து சொல்லும்பொழுது அது தெய்வீக பலன் என்கிறார். எனவே சுவிசேஷம் அதற்குள்ளேயே தெய்வீக வல்லமை உள்ளதாக, தெய்வீக பலன் உள்ளதாக காணப்படுகிறது. குறிப்பிட்ட காரியத்திற்காக அது பலன் கொண்டதாயிருக்கிறது. எதற்காக? ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. அதுதான் சுவிசேஷத்தின் விளைவு அல்லது முடிவு என்று சொல்லலாம். ரட்சிப்பு என்பதுதான் சுவிசேஷத்தை பூரணமாய் உள்ளடக்கியதாயிருக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் விடுதலை. நீதிமானாக்கப்படுவதிலிருந்து மய்மைப்படுத்தப்படுதல் வரைக்கும் எல்லாவற்றையும் அது உள்ளடக்கியதாய் இருக்கிறது. அது ஒரு செயலாகவும் இருக்கிறது, அது ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது மிக சரியானது. அது மட்டுமல்ல, நான் ரட்சிக்கப்படுவேன் என்பதையும் நாம் கூறலாம். சுவிசேஷத்தை பொறுத்தமட்டிலேயும் முதலாவது அது யூதர்களுக்கு சென்றது, பின்னர் கிரேக்கர்களுக்கு சென்றது. அது பூமியிலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரியது. எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும், எந்த நிறமுள்ளவர்களாக இருந்தாலும், சுவிசேஷம் அனைவருக்கும் உரியது. அது மட்டுமல்ல, அது தனிநபருக்கும் உரியது. எனவேதான் இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது விசுவாசிக்கிறவன் எவனோ, யார் விசுவாசித்தாலும் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் உரியது. அதே வேளையிலே ஒவ்வொரு தனிநபரும் அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த தனிநபருக்கு அது சொந்தமாகும் ஒன்றாயிருக்கிறது. இந்த கருத்திலேயே தெரிந்து கொள்ளுதலும் விரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுதலும் என்ற சத்தியம் அடங்கியிருக்கிறது. எனவே ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுதல் என்பது தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசத்தை சார்ந்திருக்கிறது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்று சொல்லும்பொழுது யூதர்கள் ரட்சிக்கப்படுவதுதான் மிக முக்கியமானது, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவது இரண்டாம் தரமானது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. சரித்திரத்தை நாம் பார்க்கும்பொழுது சுவிசேஷம் முதலாவது யூதர்களுக்கு சென்றது. பெந்தேகோஸ்தே நாளிலே நீங்கள் எருசலேமிலே இருந்திருப்பீர்கள் என்றால் அது யூதர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டமாக தெரிந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷ பிரயாணத்திலே செல்லும்பொழுது கூட எங்கே சென்றாலும் முதலாவது யூத தேவாலயம் இருந்தால் அங்கேதான் போய் பிரசங்கித்தார். ஆனால் அப்போஸ்தலர் 13:46 நாம் பார்க்கும்பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் பிரஜாதியாரிடத்தில் போகிறோம். சுவிசேஷம் எருசலேமிலே ஆரம்பமானது. அது ஒரு யூத பட்டணம். பின்னர் அது யூதேயா, சமாரியா என்று உலகத்தின் முடிவு பரியந்தம் கடந்து சென்றது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது இங்கே சுவிசேஷத்தின் விளைவு என்று சொல்லும்பொழுது அது ரட்சிப்பு. அது எங்கு வரைக்கும் செல்கிறது என்றால் உலகம் முழுவதும் செல்கிறது, ஒவ்வொருவருக்கும் செல்கிறது. இதை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு நிபந்தனை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மட்டுமே என்பதை கூறுகிறது. இப்பொழுது நாம் ரோமர் 1:17 வசனத்தை பார்ப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் தேவ நீதி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படி சொல்லும்பொழுது அது தேவனுடைய குணநலனாகிறது. அவருடைய குணநலனை அவர் யாருடனும் பகிர்ந்து கொள்கிறதில்லை. அது ஒரு நீதி. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது மனிதனுடைய நீதி அல்ல. ஏற்கனவே தேவன் மனிதனுடைய நீதியை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை கூறியிருக்கிறார். ஏனென்றால் மனிதனுடைய நீதி அழுக்கான கந்தை கோப்பாய் இருக்கிறது என்று ஏசாயா 64:6 வாசிக்கிறோம். இங்கே பவுல் சொல்லும்பொழுது தேவன் நமக்கு கொடுக்கும் நீதியை குறித்து சொல்லுகிறார். தேவன் தன்னை விட்டு தூரம் போன ஒரு பாவியையும் கிறிஸ்துவிலே வைக்கிறார். அந்த மனிதனை அவர் பார்க்கும்பொழுது கிறிஸ்து மூலமாக பார்க்கிறார், கிறிஸ்துவில் அவனை பார்க்கிறார். அந்த விசுவாசி பூரணமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணம் அவனுக்காக கிறிஸ்து என்ன செய்தாரோ அதுவே அடிப்படையாகிறது. அந்த நீதியை பெற்றுக் கொள்வதற்கு செய்யக்கூடிய ஒரே காரியம் விசுவாசிப்பது. அது விசுவாசத்தினாலே கிடைக்கும் நீதி. அந்த நீதிக்காக யாரும் கிரியை செய்ய முடியாது. எந்த விலை கொடுத்தும் அந்த நீதியை வாங்க முடியாது. அதை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள மட்டுமே முடியும். பிலிப்பியர் 3:9 பாருங்கள், வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்று கூறுகிறார். இந்த நீதி என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது புதிய ஏற்பாட்டிலே 92 இடங்களிலே வருகிறது. அவற்றிலே ரோமர் நிருபத்தில் மட்டும் 36 இடங்களிலே வருகிறது. தேவனிடத்திலிருந்து வரும் நீதி என்று சொல்லும்பொழுது இந்த நிருபத்திலே 8 இடங்களிலே நாம் பார்க்கிறோம். நீதி என்று சொல்லும்பொழுது சரியாக இருப்பது, இது பாவத்திற்கு எதிர்மறையான வார்த்தை. இங்கே பவுல் பேசும் நீதியானது தேவன் எதிர்பார்க்கும் நீதி, அதே நேரத்திலே தேவன் கொடுக்கும் நீதியாயும் இருக்கிறது. இது தேவனிடத்திலிருந்து மனிதன் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நீதி. இந்த தேவ நீதியை நாம் விசுவாசத்தினால் மட்டுமே பெற்றுக்கொள்கிறோம். எனவேதான் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார். உலகத்திலே குழந்தையாய் பிறக்கும் பொழுது காற்றை சுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜீவனோடு இருக்கிற காலமெல்லாம் காற்றில் உள்ள பிராண வாயுவையே நாம் எடுத்துக் கொள்கிறோம். மறுபிறப்பு அடையும் பொழுது நம்முடைய சுவாசம் விசுவாசமாகிறது. கர்த்தரோடு உள்ள எல்லா தொடர்புக்கும் விசுவாசமே அடிப்படையாகவும் எல்லாவற்றிற்கும் எல்லாம் ஆகிறது. 17வது வசனத்திலே என்று எழுதியிருக்கிறபடி என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால் ஆபகூக்கு 2:4 சுட்டிக்காட்டுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இது புதிய ஏற்பாட்டின் 3 முக்கியமான நிருபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபத்திலே நாம் இதை பார்க்கலாம், கலாத்தியரிலே பார்க்கலாம், மீண்டும் எபிரேயரிலேயும் இதே வாக்கியத்தை நாம் பார்க்கலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும்பொழுது பாவியான மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்காக மரித்திருப்பதனாலே அவன் மன்னிப்பை மட்டும் பெற்றுக் கொள்கிறதில்லை, தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவிலே முழுமையாக்கப்பட்டவனாய் நிற்கிறான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும்பொழுது பாவம் மட்டும் அவனை விட்டு அகற்றப்படவில்லை, தேவனுடைய நீதி அவனுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:5 பின்பாகம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:5 பின்பாகம்.